குருக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைவு கூறுதலின் நாளுக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த உலகத்தின் மீட்புக்காகவும் விசேஷமாக நம்முடைய புதிதான ரட்சிப்பிற்காகவும் செலுத்தப்பட்ட கர்த்தர் இயேசுவினுடைய அந்த ஜீவன், அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், இவைகளை நாம் தியானிக்கக்கூடிய இந்த தருவாயில் நம்முடைய உடன்படிக்கை, நம்முடைய கான்சக்ரேஷன், அதை பற்றியும் நாம் சிந்திப்பது நமக்கு அவசியம், பிரயோஜனமுமாக இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். கண்டிப்பா இந்த நாட்கள்ல நம்முடைய அநேக தியானங்கள்ல நாம் தேவனிடத்துல செய்திருக்கிற நம்முடைய கான்சக்ரேஷன் பற்றி கூட நாம் ஆழமாக சிந்திப்பது நமக்கு அவசியம் சகோதர சகோதரிகள். அந்த வகையில இன்னைக்கு நம்முடைய கான்சக்ரேஷன் பற்றி மாத்திரம் கொஞ்ச நேரம் உங்கள் மத்தியில சில ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கான்சக்ரேஷன் என்று சொல்லும் பொழுது அது நாம் எந்த ஒரு தமிழ் வார்த்தை கொடுக்கலாம், கொடுக்கிறோம் பொதுவா பாருங்க, உடன்படிக்கை, கரெக்டுங்களா? உடன்படிக்கை, கான்சக்ரேஷன், உடன்படிக்கைக்கு என்ன பாத்தீங்களா? உடன்படிக்கை வந்து கவனன்ட், பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணுவாங்க, அதாவது கவனன்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் வரும். சோ உடன்படிக்கைக்கு கரெக்டான வார்த்தை சொன்னோம்னா அது கவனன்ட் வரும். ஆனா நம்ம கான்சக்ரேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம், சோ அதுவும் கிட்டத்தட்ட அதே போன்ற வார்த்தை தான், பட் அர்த்தம் வேற. சோ தேவனிடத்துல நாம் செய்திருக்கிறோம் அது உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? பலியினால் ஆன உடன்படிக்கை. நாங்கள் உங்களிடத்தில் உங்களுக்காக பலி ஆக போகிறோம், கண்டிப்பா, நிச்சயமா, மரண பரியந்தம், அக்ரிமெண்ட் சைனிங், இது வந்து உடன்படிக்கை. இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி சொன்னா இது ரொம்ப ஃபார்மல் அப்படின்னா, ஃபார்மல்னா உங்களுக்கு புரியும். சோ இது ரொம்ப ஃபார்மலான ஒரு விஷயம், அதேதான். ஆனா தேவனுக்கும் நமக்கும் உள்ள விஷயம் தான் கான்சக்ரேஷன். ஆனா கான்சக்ரேஷன் என்ன என்று பார்க்கும் பொழுது சரியான தமிழ் வார்த்தை அர்ப்பணிப்பு, பாத்தீங்களா? இப்ப வித்தியாசமா சோ இப்ப உடன்படிக்கையும் அர்ப்பணிப்பும் நாம என்ன சொல்ல முடியாது, ஒரே ஒரே விஷயம், அர்ப்பணிப்பு. நாம் தேவன் இடத்துல கான்சக்ரேட் ஆயிருக்கோம் அப்படி சொல்லும் பொழுது நம்மை தேவன் இடத்துல நாம் அர்ப்பணிச்சிருக்கிறோம். சோ இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. சோ அந்த வார்த்தை தான் கான்சக்ரேஷனுக்கு அங்க வருது. சோ நம்முடைய கான்சக்ரேஷன், நம்முடைய அர்ப்பணிப்பு பற்றி நாம் அங்க சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை இந்த நாட்கள்ல. இந்த கான்சக்ரேஷன், அர்ப்பணிப்பு என்ற வார்த்தை பைபிள்ல, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில ரொம்ப பிரபலம். ஆனா இது வேதத்துல எங்க இருந்து எடுக்கப்படுது என்று பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுல முக்கியமா ஒரு 8 வசன பகுதிகளில் காணப்படும், புதிய ஏற்பாடுல ஒரு 2 இடத்துல காணப்படுது. ஆனா புதிய ஏற்பாடு பகுதி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இல்ல, பழைய ஏற்பாட்டுல காணப்படுகிற அந்த 8 பகுதிகளில் வரக்கூடிய அந்த வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தான் கான்சக்ரேஷன், அர்ப்பணிப்பு என்று நாம் அங்க பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை சின்ன சின்ன விஷயங்கள் புதிதாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க நோட் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஏன்னா இப்ப நாம உங்கள் மத்தியில முன்வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ரெண்டு நாள்ல நீங்க பெற்றுக்கொள்ள போகிற ஹெரால்டு புஸ்தகத்திலிருந்து தான் நாம் இருக்கிறோம். சோ அதனால நீங்கள் கவனிப்பது ரொம்ப சிறப்பு சகோதர சகோதரிகள். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த விஷயம் முழு ஆர்டிகிளா உங்கள் கையில அங்க கிடைக்க போகுது. சோ அப்போ இந்த அர்ப்பணிப்பு அல்லது கான்சக்ரேஷன் பற்றி பழைய ஏற்பாட்டுல நாம பார்க்கும் பொழுது அந்த 8 வார்த்தைகள் அங்க வருது. முதல் வார்த்தை சொல்லும் பொழுது நசார், இன்னொரு வார்த்தை சொல்லும் போது நேசர். சோ இந்த 2 வார்த்தைக்குமே ஒரே அர்த்தம் தான் வருது, செட் அபார்ட். தமிழ்ல நாம் சொல்லணும்னா ஒதுக்கி வைத்தல். இது ரெண்டுமே எந்த வசன பகுதியில வருதுன்னா நசரேய விரதம் பற்றி பேசுகிற வசன பகுதிகள் அங்க வரும். சோ இப்ப நசரேய விரதம் இருப்பவங்களை பற்றி நாம அறிஞ்சிருக்கிறோம். சோ அப்போ அவர்கள் மற்ற எல்லார் இடத்திலும் இருந்து சற்று ஒதுங்கினவர்களா இருப்பாங்க அப்படின்னா, லிட்டரலா இல்ல, பட் அவங்களுடைய வாழ்க்கை முறையில, அவங்களுடைய அவங்களுடைய மற்ற எல்லா செயல்களையும், அதாவது எப்படி சொல்லலாம்னா, நசரேய விரதம் இருப்பவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள்னா, தேவனுக்காக தங்களை வந்துட்டு அர்ப்பணிச்சிட்ட ஜனங்கள் தான். சோ அப்போ அந்த நசரேய விரதம் பேசும் பொழுது இந்த நசார் அல்லது நேசர் வருது, அதாவது செட் அபார்ட், ஒதுக்கி வைக்கப்படுதல். இன்னும் இன்னொரு வார்த்தை சரம், இது வந்து நியமித்தல் என்கிற அர்த்தம் வருது. நியமித்தல் பாருங்க, ஒதுக்கி வைக்கப்படுதல் தெய்வீக காரியங்களுக்காக. நெக்ஸ்ட் சரம் சொல்லும் பொழுது நியமிக்கப்படுதல் தெய்வீக காரியங்களுக்காக. மூணாவது நம்ம பார்த்தோம்னா குவதாஷ், அப்புறம் வந்து கோதேஷ், ரெண்டு வார்த்தை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வார்த்தை குவதாஷ் கோதேஷ். இரண்டும் வசன பகுதிகளும் இந்த வசனத்தின் வார்த்தைகளுடைய அர்த்தம் என்னன்னா பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தப்படுத்துதல், பரிசுத்தப்படுத்துதல். சோ அப்போ ஒதுக்கி வைத்தல், நியமித்தல், பரிசுத்தப்படுத்துதல். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு இரண்டு வார்த்தைய சேர்த்து வருது, மாலா அப்புறம் யாத் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை, மாலா யாத். இது ரெண்டும் சேர்க்கும் போது என்ன பொருள் கிடைக்குதுன்னா இங்கிலீஷ்ல டு ஃபில் அண்ட் ஓபன் ஹேண்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், கை நிறைய எடுத்தல். சிம்பிளா அப்படி வச்சுக்கலாம், கை நிறைய எடுத்தல். சோ இந்த இடத்துல சொல்லும் பொழுது என்ன, கை நிறைய எடுத்தல்னா இது தங்களை பிரதிஷ்டை செய்கிற அந்த ஆசாரியர்கள் தேவனுடைய ஊழியத்துல ஏறெடுக்க வேண்டிய அந்த கிரியைகள் பற்றி அங்க பேசுறோம், கிரியைகள் பற்றி அங்க பேசுது, கை நிறைய எடுத்தல். சும்மா இந்த வார்த்தைகள் மாத்திரம் உள்வாங்குங்க, பின்னாடி நம்ம பார்க்கலாம். சோ கை நிறைய எடுத்தல், ஹேண்ட்ஸ் ஃபுல், கிரியைகள், தேவனுக்கான கிரியைகள். கடைசியா பார்க்கும் பொழுது மில்லு ஒரு வார்த்தை, இதுக்கு வந்து பிரதிஷ்டை வருது, மில்லு பிரதிஷ்டை. ஏன் இந்த எட்டு வார்த்தைகள் நாம் எடுக்கணும் சகோதர சகோதரிகளே? சோ இந்த எட்டு வார்த்தைகளினுடைய அந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்ம வைக்கும் பொழுது அந்த கான்சக்ரேஷன் அல்லது அந்த அர்ப்பணிப்பு என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் நாம புரிஞ்சு கொள்ள முடியும். ஒதுக்கி வைக்கப்படுதல், நியமிக்கப்படுதல், பரிசுத்தப்படுத்துதல், கைகள் முழு பிரயாசம், அப்புறம் பிரதிஷ்டை பண்ணப்படுதல். சோ இதெல்லாம் எது சம்பந்தமா வருதுன்னா தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் வருது. தெய்வீக அதாவது தமிழ்ல டிக்ஷனரியில போய் பாத்தீங்கன்னா புனித காரியங்கள்னு சாதாரணமா போட்டிருக்காங்க, அது கூட நம்ம எடுத்தா நல்லா பொருத்தமா இருக்கு, அந்த வேர்டினுடைய மீனிங் நம்ம புரிஞ்சு. புனித காரியங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவர், ஒதுக்கி வைக்கப்படுதல் தான் அந்த அர்ப்பணிப்பு, புனித காரியங்களுக்காக நியமிக்கப்படுவது தான் அந்த அர்ப்பணிப்பு, புனித காரியங்களுக்காக பரிசுத்தமாக்கப்படுவதே அந்த அர்ப்பணிப்பு, புனித காரியங்கள்ல தங்கனால் இயன்ற வரைக்கும் பிரயாசங்கள் ஏறெடுப்பதே அந்த அர்ப்பணிப்பு, புனித காரியங்களுக்காகவே பிரதிஷ்டை செய்யப்படுவதே அந்த அர்ப்பணிப்பு. எவ்வளவு அருமையான ஒரு அர்த்தம் வந்து அந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்குது தான் நாம அங்க பார்க்கிறோம். இதுதான் கான்சக்ரேஷன், இதுதான் அந்த அர்ப்பணிப்பு என்று அந்த பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகள் நமக்கு அங்கு தெளிவாக சொல்லுவது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ தேவனுடைய இப்போ நம்மளுடைய லாங்குவேஜ்ல நம்ம பேசணும்னா சத்தியத்தினுடைய கோணத்துல நாம பேசும் பொழுது தேவனுடைய சித்தம் நிறைவேற்றவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், இந்த பூமியில ஒதுங்கினவர்களா, இந்த பூமியில நியமிக்கப்பட்டவர்களா, இந்த பூமியில பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா, தேவனுக்கென்றே ஊழியம் செய்கிறவர்களா, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் தான் அந்த கான்சக்ரேட்டட் பிலீவர்ஸ், அர்ப்பணம் தங்களை அர்ப்பணிச்சிட்ட விசுவாசிகள் சகோதர சகோதரிகள். அந்த ஒரு அர்த்தம் தான் கான்சக்ரேஷனுக்கு அங்க வரும். சோ இப்போ இந்த வார்த்தைகளுக்கு இதுவே அர்த்தம் என்று நாம பார்க்கிறோம். சோ இப்போ நம்மளுடைய நாமளும் கூட கான்சக்ரேட் பண்ணிடுக்கோம் தேவனிடத்துல, நம்மை நாம் முழுவதுமாக அர்ப்பணிச்சிருக்கிறோம். இப்போ நம்முடைய அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய சில அறிகுறிகள் அல்லது அந்த வாழ்க்கையில நாம் கண்டிப்பா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அதுதான் ஒரு சின்ன ஆலோசனையாக இன்னைக்கு நாம் அங்க பார்க்க போறோம். சோ இந்த வார்த்தை பாருங்க கான்சக்ரேஷன், நம்ம இங்கிலீஷ்லயும் சொல்றோம், அர்ப்பணிப்பு தமிழ்லயும் சொல்றோம். இது வந்து குறிப்பா சொல்ல போனா நமக்கு மத்தியில தான் ரொம்ப ரொம்ப பிரசித்தம் அப்படின்னா பிரபலம் ஆயிடுது. யாருக்கு மத்தியிலனா இந்த பைபிள் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா பிரதர் ரசல் அவருக்கு பின்பாக வந்துட்டு அவருடைய பின்னடியார்கள் இவங்களுக்கு மத்தியில தான் இந்த வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது, வேற எங்கேயுமே இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே கூட இல்லை. ஆனா பிரதர் ரசில் மற்றும் அவருக்கு முன்பாக, அதாவது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்பாக பார்க்கும் பொழுது, ஒரு குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், ஒரு கிறிஸ்தவ வகுப்பார் கூட இந்த வார்த்தையினுடைய ஆழம் உணர்ந்து அதை பயன்படுத்துறாங்க. அவங்க யாருன்னா சகோதரர் மில்லர் கூட இருந்தவன். கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையை முதல் முதலா உலகத்துக்கு எடுத்து சொன்னா அந்த சகோதரர்கள் அவங்க கூட இந்த வார்த்தையினுடைய புனிதம் உணர்ந்து அந்த வார்த்தைக்கே உரிய ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைய பயன்படுத்தினவங்களா இருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களுக்கு இந்த கான்சக்ரேஷன் வார்த்தை, அர்ப்பணிப்புங்கிற வார்த்தை மாதிரி இந்த வார்த்தையினுடைய ஆழமான சாராம்சங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாது. தெரியாதுங்கிறத விட அது அவங்களுக்கு முக்கியமும் இல்ல, அவங்க அதற்காக எந்த ஒரு கவனமும் செலுத்துவது இல்ல பார்க்கும். காரணம் என்னன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் தவறாகவே தான் புரிஞ்சிருக்கிறாங்க. தவறாக, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா, கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி அல்லது கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்டியன் லிவிங் சொல்லும் பொழுது இது எதுக்கு என்று கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். அதாவது நரக ஆக்கினையிலிருந்து தப்பிக்கவும், நரக ஆக்கினையிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஒரு ஒரு மேலான வாய்ப்புக்கு போறது. அது பரலோகம்னு சொல்லுவாங்க, சொர்க்கம்னு சொல்லுவாங்க, எது வேணா சொல்லுவாங்க. ஆக மொத்தம் மெயின் விஷயம் என்னன்னா, நரக ஆக்கினை அல்லது நரக தண்டனைக்கிலிருந்து தப்பிக்கப்படுவதற்கான ஒரு வழி, ஒரு பாதை தான் கிறிஸ்தவ ஜீவியம். அப்போ அதுல இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் மாத்திரம் இருந்துட்டா போதும் என்கிற அந்த மனோபாவம் அந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள இருக்கு. இதுதான் அவங்க வந்து தெய்வீக திட்டத்தை புரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம். ஆனா பாருங்க, இது எவ்வளவு தவறான நிலைமைக்கு அவங்கள வழி. அதனால அவங்களுக்கு வந்துட்டு கான்சக்ரேஷன்னா என்ன, அர்ப்பணிக்கிறதுங்கிறது பத்தியெல்லாம் அவங்க ஆழமா சிந்திக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் ரொம்ப சாதாரணம். கிறிஸ்து இயேசு மேல் விசுவாசம் வைக்கிறது வேணும், ஏன்னா அப்படி வைக்கணும், வச்சாதான் நரகத்திலிருந்து நாம தப்பிக்க முடியும். இப்ப தேவன் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு, இதுதான் செஞ்சிட்டு இருக்காரு. என்ன செஞ்சிட்டு இருக்காரு, தன் குமாரனை அனுப்பி அவரை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், நரகத்துக்கு போவதுல இருந்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் அவர். ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டம் நாம் அறிஞ்சிருக்கிறபடி ரொம்ப ஆழம், ரொம்ப விஸ்தாரமானது. தேவன் வெறுமனே சில ஜனங்களை காப்பாற்றி கொண்டா இருக்கிறார், கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா தன்னுடைய குமாரன் கூட வரப்போகிற யுகா யுகங்களில், எப்படிப்பட்ட யுகா யுகங்கள், சத்தியம் நீதி மாத்திரமே ஆளுகை செய்யக்கூடிய அந்த யுகா யுகங்களுக்கு அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிற ஒரு வகுப்பாரை இப்போ இந்த பூமியிலிருந்து அவர் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, அந்த தெய்வீக திட்டம் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அந்த அந்த கான்சக்ரேஷனுடைய மதிப்பு நமக்கு அங்க தெரியும். தேவன் ஏதோ வெறுமனே ஒரு சில ஜனங்களை காப்பாத்தல, மாறாக தமது குமாரனோடு யுகா யுகங்களுக்கும் ஆளுகை செய்ய போகிற ஒரு வகுப்பார அவர் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறதுனால பாருங்க, இந்த ஆசீர்வாதம் பெரியது. சோ இந்த நிலை பெரியது, இந்த ஸ்தானம் ரொம்ப பெரியது, இந்த மகிமை ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த நிலைமைக்கு தேவன் ஒரு வகுப்பார தேர்ந்தெடுக்கிறதுனால அந்த மகிமை அடையணும்னா அதற்கு கொடுக்க வேண்டிய விலை கூட அதிகம். அந்த விலை தான் கான்சக்ரேஷன், அந்த விலை தான் அர்ப்பணிப்பு. சோ இப்போ இந்த அர்ப்பணிப்பு ஏன் வந்து கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில வார்த்தை கூட பிரபலம் இல்ல, வாழ்க்கையிலயும் பார்க்க முடியல அப்படின்னா இதுதான் காரணம். ஆனா நன்றிதான் சொல்லணும் நாம தேவனுக்கு, என்னன்னா இன்னைக்கு அவருடைய தெய்வீக திட்டமும் தெரிஞ்சு அந்த திட்டத்துல நமக்கு தேவன் ஏற்படுத்திருக்கிற வாய்ப்பையும் புரிஞ்சவங்களா இப்ப அந்த அர்ப்பணிப்பினுடைய மகத்துவத்தையும் உணர்வதற்கு தேவன் நமக்கு அங்க கிருபை செஞ்சிருக்கிறார். சோ இதுதான் சகோதர சகோதரிகளே, நாம் தேவனிடத்துல நம்மை நாமே அர்ப்பணித்திருப்பதனுடைய நோக்கம். சோ இப்போ இந்த உயர்ந்த பரிசுக்காக, நிலைமைக்காக தங்களே தேவனிடத்துல அர்ப்பணித்தவர்கள் இடத்துல அதே போன்ற உயர்ந்த குணலட்சணங்களை தேவன் அங்க எதிர்பார்க்கிறார். அந்த அர்ப்பணிப்பின் அடையாளங்கள் தேவன் எதிர்பார்க்கிறார். வெறுமனே அர்ப்பணிச்சா பார்த்தார், அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆனா அந்த அர்ப்பணிப்புக்கான சில அடையாளங்கள் தேவன் அந்த அர்ப்பணிச்சிட்ட ஜனங்கள் கிட்ட எதிர்பார்க்கிறார். சின்ன சிந்தனை நம்ம என்னன்னா, அந்த அடையாளங்கள் நாம் எப்பொழுதும் நினைவில் வைக்கணும். அந்த சில அடையாளங்கள் மாத்திரம் நம்ம பார்க்கணும். ஏன்னா அது அந்த அந்த சிம்டம்ஸ். சோ நாம் நம்மை தேவனிடத்துல அர்ப்பணிச்சவர்களாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, அந்த அர்ப்பணிப்புக்கே உரிய சில சில அடையாளங்கள் தேவன் நம்ம இடத்துல அங்க எதிர்பார்க்கிறார். ரொம்ப சிம்பிளா நாம சொன்னா அது நான்கு முக்கியமான ஒரு அடையாளங்கள் அங்க இருக்கு. இங்கிலீஷ்ல நான் சொல்லி தமிழ்ல சொல்றேன், காட்லி கான்டக்ட். அர்ப்பணிச்சவங்க கிட்ட வெளிப்படக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா காட்லி கான்டக்ட், அதாவது தெய்வீக தன்மையுள்ள நடத்தைகள் ரொம்ப முக்கியம். அர்ப்பணிச்சவங்க என்று சொல்லிட்டோம்னா அவங்களுடைய நடத்தை ஒரு தெய்வீக, வேற மாதிரி சொன்னா தேவ பக்தியுள்ள நடத்தைகள், தேவ பக்தியுள்ள நடத்தைகள் அது ஒரு அடையாளம். ரெண்டாவது சொல்ல பொழுது கேரக்டர் டெவலப்மெண்ட், கிறிஸ்து இயேசுனுடைய சாயலுக்கொப்பான குணலட்சணங்களுக்குள்ள வளர்ச்சி, குணலட்சணங்களில் வளர்ச்சி, கேரக்டர் டெவலப்மெண்ட். மூணாவது சொல்லும் பொழுது வேத வசனங்களின் மீதான ஆராய்ச்சி, ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ், வேத வசனங்களின் மீதான ஆராய்ச்சி. நாலாவது சொல்லும் போது சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ், ஊழியம் மற்றும் பலி, ஊழியம் மற்றும் பலி. ரொம்ப சின்ன பாயிண்ட்ஸ் தான், நம்ம ஒன்னும் பெருசு நாம இன்னைக்கு பார்க்கல. ஆனா அந்த கான்சக்ரேஷன், அர்ப்பணிப்பு என்ற வார்த்தை அதற்கு வேதத்தில் காணப்படுகிற பொருள். அவைகளை அப்படி அர்ப்பணம் செய்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம், அவ்வளவு. அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கிட்ட அந்த அர்ப்பணிப்பிற்கே ஒரு அடையாளமாக குறைந்தபட்சம் இந்த நான்கு விஷயங்கள் அங்க வெளிப்படணும். அர்ப்பணித்தவர்களிடத்தில் அந்த தேவ பக்திக்கே உரிய நடத்தைகள் வெளிப்படணும். அர்ப்பணித்தவர்களிடத்தில் கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கே உரிய குணலட்சணங்களுக்குள்ளாக அவர்கள் வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கணும். மூணாவது, வேத வசனங்களின் மீது ஒரு எப்பொழுதும் ஆழ்ந்த சிந்தனையில இருக்கக்கூடியவங்களாக அந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. நெக்ஸ்ட், அவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஊழியம், அந்த பலிகள் ஏறெடுக்கப்படுவதையும் கூட நம்ம அங்க பார்க்கணும். சோ இப்ப இதுல ஒன்னு ஒன்னா நாம சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் நம்ம அங்க பாக்குறோம். சோ அப்ப காட்லி கான்டாக்ட், சோ கான்சக்ரேஷன் பண்ணிருக்கிறவங்க, அர்ப்பணிச்சிருக்கிறவங்க வாழ்க்கையில இந்த காட்லி கான்டாக்ட் இருக்கும், தேவ பக்திக்கே உரிய நடத்தை. சகோதர சகோதரிகளே, சோ இது எப்படிப்பட்ட நடத்தை? சோ அப்போஸ்தல் பவுல் கிட்ட நாம உதவி கேட்கலாம். ஏன்னா அவரு கொருந்து பட்டணத்தில் இருந்த சபைக்கு அவர் எழுதும் பொழுது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சில துர்க்கிரியைகள் பத்தி அவர் லிஸ்ட் கொடுக்கிறார். அந்த துர்க்கிரியைகள் தேவனுடைய ஜனங்கள் கிட்ட இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றார். அதாவது தேவன் இடத்துல அர்ப்பணிச்சிட்டவங்க கிட்ட இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். எங்கன்னா ஒன்னு கொருந்தியர் 6:9-10. பாருங்க, சோ அக்கிரமக்காரர் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அது மாத்திரமில்ல, சில துர்க்கிரியைகள் அக்கிரமங்கள் அவர் அங்க லிஸ்ட் அவுட் பண்றார். சோ இது கொருந்து சபைக்கு எழுதும் போதே நமக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஆனா அவர் என்ன சொல்லலைன்னா, கொருந்து சபையில் இருந்த சகோதர சகோதரிகள் கிட்ட இந்த மாதிரி கிரியைகள் காணப்பட்டுச்சு என்று அவர் சொல்லல. மாறாக அந்த சபையில இருக்கிற விசுவாசிகள் முன்னால இப்படிப்பட்ட தவறுகள் எல்லாம் செய்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ கர்த்தர் இயேசுவின் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு சபைக்குள்ள அங்க இருக்கிறதை தான் அவர் அங்க நினைவு ஊட்டுகிறார். சோ இந்த மாதிரி நீங்க முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அங்க இருந்தீங்க, ஆனா இங்க ஏன் இந்த பாயிண்ட் அவர் அங்க சொல்றாருன்னா, முன்னாடி தான் இருந்தீங்க ஆனா இப்ப கிறிஸ்து இயேசுவின் சபைக்குள்ள அங்கமா இருக்கிறீங்க, மறுபடியும் அந்த பழைய தவறுகளுக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. அப்படி அவர் சொல்றாருன்னா அதற்கு எப்பொழுதுமே வாய்ப்புகள் திறந்து இருக்குது இந்த மாம்ச சரீரத்துல நாம் இருக்கும் பொழுது. சோ இந்த இது தெய்வீக குணலட்சணங்கள் கிடையாது, தெய்வீக தேவ பக்திக்கே உரிய நடத்தைகள் இது கிடையாது. தேவ பக்திக்கே உரிய நடத்தைகள் அப்படியே இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நம்ம அங்க எடுக்கலாம். கர்த்தர் இயேசு இதை பத்தி பேசும் பொழுது நமக்கு அந்த வசனங்களா தெரியும். மத்தேயு 5 மலை பிரசங்கத்துல அவர் சொல்றாரு இல்லைங்களா, சாவியில் எளிமை, அப்போ நீதியின் மேல் பசிதாகம், சாந்த குணம் உள்ளது, இருதயத்துல பரிசுத்தம் உள்ளவங்க, சமாதானம் செய்கிறவங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு அந்த கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ். சோ இந்த குணலட்சணங்கள் தான் அந்த நாம ரொம்ப சிம்பிளா நாம சொல்லலாம். என்னன்னா அந்த அர்ப்பணிக்கப்பட்டவங்களிடத்துல கண்டிப்பாக வெளிப்பட வேண்டிய அந்த தேவ பக்திக்கே உரிய நடத்தைகள். சோ இதுக்கு மேல நாம் எதுவும் இங்க அங்க நாம் சொல்லல. சோ துர்கிரியைகள் என்ற அநேக கிரியைகள் வேதத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ முன்ன நாமும் கூட அந்த லிஸ்ட்ல ஏதோ ஒரு சில தவறுகளுக்குள்ள அங்க ஈடுபட்டவர்களா தான் இருந்தோம். அது அந்த காலத்து சபைக்கு மாத்திரம் பொருந்தாது, ரொம்ப அருமையா இந்த கால சபைக்கு கூட அது பொருந்தும். ஆனாலும் இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்ததுக்கு பின்பு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மறுபடியும் அந்த பழைய விஷயங்கள் நமக்குள்ள காணப்படக்கூடாது. மாறாக அந்த அர்ப்பணிச்சவர்களுக்கே உரிய அந்த நல்ல நடத்தைகள் அங்க மற்ற வசனங்களை நம்ம பார்க்கறது போல அந்த அந்த வசனங்கள் நம்ம எவ்வளவோ கோணத்துல ஆராய்ந்து பார்த்துருக்கோம். ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மாத்திரம் முன் வைக்கிறோம். அதுவே அந்த தெய்வ பக்திக்குரிய நடத்தைகள், அது நம்முடைய வாழ்க்கையில அங்க இருக்கணும். சோ இரண்டாவது விஷயம் நாம பார்க்கும் பொழுது அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பான குணலட்சணங்கள்ல வளர்ச்சி காணுதல், கேரக்டர் டெவலப்மெண்ட் கண்டிப்பா இந்த நீங்க இந்த சப்ஜெக்ட் படிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்படியே அந்த கிரீடம் சப்ஜெக்ட் கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படியே கேதர் ஆகும். வெவ்வேறு கோணத்தில் தான் நம்ம பார்க்கிறோம். சோ கண்டிப்பா இந்த காரியங்களை நாம திரும்ப திரும்ப பார்க்கணும். ஒரு இடத்துல சகோதரர் ரசல் அருமையான ஒரு சின்ன வரி கவிதை எழுதுவார், கிரீடம் வாங்குற வரைக்கும் ஜெயிச்சுட்டு தான் நினைக்காரு. அந்த வார்த்தையை சொல்றோம், கிரீடம் வாங்குற வரைக்கும் நம்முடைய ஓட்டம் முடிஞ்சிச்சுங்கிற எண்ணம் நமக்கு அங்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே கூட அந்த பயம், அந்த நினைவுகள் எப்பொழுதும் நமக்கு அங்க இருக்கணும். சோ அப்போ எங்க போனாலும் இந்த விஷயங்கள் தான் நம்ம பார்ப்போம். உண்மையான அந்த நியூ கிரீச்சர்ஸ் கிட்ட, உண்மையான தங்களை தேவன் கிட்ட அர்ப்பணிச்சவங்கள்கிட்ட, தங்களுடைய உடன்படிக்கையை உணர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களிடம் கண்டிப்பா இந்த ஒரு எளிமையான காரியங்கள் தான். ஆனா அதை உறுதியாக அவங்க இடத்துல கொஞ்சம் நாளுக்கு நாள் மெருகேற்றப்பட்டு கொண்டே இருக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ கேரக்டர் டெவலப்மெண்ட் குணலட்சணங்கள் வளர்ச்சி காணுதல்ல நாம் அங்க பார்க்கும் பொழுது பாருங்க, குணலட்சணம் வேற ஒண்ணும் இல்லை. குணலட்சணம்னா என்னன்னா, நாம சின்ன விளக்கம் கொடுத்தோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை, நமக்குள்ள நம்ம எப்படிப்பட்ட தன்மை உடையவர்களா நம்ம அங்க இருக்கிறோம். என்ன தன்மை பாருங்க, நம்ம குணலட்சணங்கள் எதை அடிப்படையா கொண்டு இருக்கோம்னா, நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல எந்தெந்த கோட்பாடுகளை நாம மதிக்கிறோம், எந்தெந்த சத்தியங்களுக்கு நாம கீழ்படுகிறோம். கோட்பாடுகள்னா அது கஷ்டமான வார்த்தையா இருக்கும், அதனாலதான் சத்தியம் சொல்றோம் நம்ம. கோட்பாடுகள்னா பிரின்சிபல்ஸ், இங்கிலீஷ்ல சொல்லிட்டு எந்த எந்த பிரின்சிபல்ஸ் நம்முடைய இருதயத்துல நாமோ மதிக்கிறோமோ அதற்கே உரிய குணலட்சணங்கள் தான் நமக்குள்ள அங்க நிலை பெறும். எந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்ம புரிஞ்சு உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு அதைய மதிச்சு அதன்படி நம்முடைய வாழ்க்கைய மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அதற்கே உரிய தன்மைகள் தான் நம்முடைய குணலட்சணங்களாக அங்க மாறும். அதே குணலட்சணங்கள் தான் பின்னாட்கள்ல அது தேவ பக்திக்குரிய நடத்தைகளாக அங்க வெளிவரும். சோ வசனங்கள்லாம் நம்ம லிங்க் பண்ணா நமக்கு தெரியும். சோ அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். வசனங்கள் நம்ம சொல்றது, அதாவது நீதிமொழிகள் 23:7 நம்ம அங்க படிச்சோம்னா நமக்கு தெரியும். சோ ஒரு மனுஷன் அவனுடைய நினைவு இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவர் இருக்கிறார். அதனால்தான் இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 4:23 நம்ம வாசிக்கும் பொழுது, எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை நீங்க காற்றுக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, ஏன்னா அங்கிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். இது இந்த வாசனம் இந்த சமயத்துல நமக்கு ரொம்ப முக்கியம். சோ இப்போ இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 5 நாட்களுக்குள்ள இதுதான் நாம அங்க செய்ய வேண்டியதா இருக்கும். சோ நமக்குள்ள கூட நம்முடைய இருதயத்துக்குள்ளேயும் கூட எந்த விதமான புளிப்பு இருக்கக்கூடாது சகோதர சகோதரிக்கு, எந்த விதமான புளிப்புக்கும் நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். ரொம்ப முக்கியமா தேவன் கிட்ட, கர்த்தர் இயேசு கிட்ட அவங்க கொடுத்திருக்க சத்தியத்து நிமித்தம் நாம பெற்றுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில நம்முடைய இருதயத்துல யாருக்கு விரோதமாக எந்த ஒரு புளிப்பு இருந்தாலும், ஒருவேளை அவங்கக்கிட்டயே போய் ஒப்புரவாகிறது பெஸ்ட், அப்படி இல்லாட்டி கூட தேவனிடத்துல ஒப்புரவாகி அவரிடத்துல முழு சாங்ஷன் நாம அங்க வாங்கணும். சோ இது இந்த பாயிண்ட் நம்ம இந்த டைம்ல நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். எந்த ஒரு புளிப்புக்கும் நாம இடம் தர வேண்டாம் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இந்த பாஸ் ஓவர் டைம் நல்ல ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா ஊருப்பட்ட புளிப்பு உள்ள வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சோதனைகள் தேவன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அனுமதிக்கிறார். கண்டிப்பா நிறைய புளிப்பு அக்குமுலேட் ஆயிடும் நமக்குள்ள, நம்மளையும் அறியாம ஒரு சகோதரன் விஷயத்திலயோ சகோதரியின் விஷயத்திலயோ. ஆனா தயவு செஞ்சு நம்ம அந்த புளிப்போட அந்த பாத்திரத்துல பானம் பண்ணலாம்னு நினைச்சிட வேண்டாம். நாம அது கண்டிப்பா அதை நாம செய்யக்கூடாது. சோ நிழல்ல மாத்திரம் அவங்க புளிப்பு கிளீன் பண்ணா பார்த்தாரு. சோ அந்த நிஜமா அனுசரிக்கக்கூடிய நாம் ரொம்ப சீரியஸா அந்த புளிப்புகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள இல்லாம நாம பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். சோ இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனது, நாம் எந்த மாதிரி கோட்பாடுகள் நம்முடைய இருதயத்துல ஏற்று மதிச்சுடுக்கிறோமோ சகோதர சகோதரிகளே, அதற்கே உரிய தன்மைகள் தான் நமக்குள்ள குணலட்சணங்களாக அங்க வரும். அது வெளிப்படும், வெளிப்படும். என்னுடைய நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையில எனக்குள்ள ஊறி இருக்கிற குணலட்சணம் உங்க எல்லாருக்கும் முன் தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு சகோதரனுடைய வாயின் வார்த்தைகள், அவங்களுடைய கிரைகள், அவங்களுடைய கேரக்டர் நமக்கு அங்க வெளிப்படும். ஒருவேளை நாம் சில சமயங்கள் நம்ம மற்றவங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா ரொம்ப கிளியர் தேவனுடைய பரிசு தாவியில நினைச்சிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில ஒரு ஒருத்தருடைய கேரக்டர் அவங்களே அவங்க வாயில கிரியைகள்ல அங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. சோ இது பர்சனலா இப்போ நான் நினைக்கும் பொழுது நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய கைகளின் கிரியைகள், என்னுடைய செயல்பாடுகள், எனக்குள் நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை என் சகோதர சகோதரிகள் வெளிப்படுத்துறேன்னு சொல்ல பொழுது நம்ம எச்சரிப்புக்குள்ள அங்க வரும். அதே போல தான் நம்முடைய எல்லாருடைய நிலைமைகளும். சோ அந்த கண்டிப்பா அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அந்த தெய்வீக குணலட்சணங்களுக்குள்ள நாளுக்கு நாள் மெருகேற்றப்படுவாங்க, பாலிஷ் பாலிஷ் ஆவாங்க. ரொம்ப சிம்பிள் பாயிண்ட்ஸ் நான் நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனம், முக்கியமான சில காரியங்கள் இதுதான் நமக்குள்ள ஒவ்வொரு நாள்ல அங்க நடக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. சோ அதனால தான் அப்போஸ்தல் பவுல் சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்திற்கு உரிய ஒத்த வேஷம் நீங்க என்ன பண்ண வேண்டாம், தரிக்க வேண்டாம். உங்கள் மனது புதிதாகிறதுனால நாளுக்கு நாள் என்ன ஆகுங்க, நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் யுவர்செல்ஃப், மறுரூபம் ஆகுங்க, மறுரூபம் ஆகுங்க. ஏன்னா உலக சிநேகம் எல்லா வசனங்களும் நம்ம மனப்படும், எல்லா தேவனுக்கு விரோதமான இது பகை. சோ அப்போ நாம பெற்றுக்கொண்ட சத்தியங்கள் அதனுடைய மகிமை அதனுடைய உன்னதத்தை ஏற்றுக்கொள்ளுவோம். நாம் ஏற்றுக்கொண்டு அதை அன்றாட வாழ்க்கையில நம்ம பிரயோஜனப்படுத்தி நாம் அந்த நமக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள்ல அவைகளை பிரயோஜனப்படுத்தி மாம்சத்தை சாத்தான உலகத்தை ஜெயித்து அந்த கிறிஸ்டியன் கேரக்டர்ல நாம மெருகேற்றப்படுவது ரொம்ப முக்கியம். சோ அந்த முக்கியமான அந்த குணலட்சணங்களுக்கான இரண்டு வசன பகுதிகள் புதிய ஏற்பாட்டுல இருக்கு. ஒன்னு கலாத்தியர்ல 5:22-23 வாசிங்க. ரொம்ப அருமையான வசன பகுதி இதெல்லாம் டெய்லி நம்முடைய மைண்ட்ல இருக்க வேண்டிய வசன பகுதிகள். 2 பேதுருல அப்போஸ்தல் பேதுரு சொல்றார் 1:5-12 வசனங்கள் வரைக்கும்,
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்த பிரிவினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களல தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய
போதும். சோ இந்த இரண்டு வசன பகுதிகள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில அடையாளமாக தென்படும் அந்த குணலட்சணங்கள், அந்த குணலட்சணங்கள்னா முழுவதும் இல்ல, அந்த குணலட்சணங்களை நோக்கின ஒரு வளர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா காணப்பட வேண்டும், காணப்படும் சகோதர சகோதரிகளே. சோ இதுவே நாம என்ன சொல்றோம்னா குலசேர் 3:2 வாசிக்கும் பொழுது, மேலானவைகளை நாடுதல். சோ செட் யுவர் திங்ஸ், செட் யுவர் ஹார்ட்ஸ் ஆன் தி திங்ஸ் அபவ். சோ மேலான விஷயங்கள், பரலோகத்துக்குரியவர்கள், புகழுக்குரியவைகள், சோ மகிமைக்கே உரியவைகள், அந்த காரியங்களே நாம அங்க நோக்கி பார்க்கணும். இவைகளே அந்த காரியங்கள். சோ அந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அந்த தெய்வீக நடத்தை வெளிப்படுத்துவாங்க. அதே சமயத்தில் இந்த இம்மாதிரியான தெய்வீக குணலட்சணத்துல அவங்களுடைய அந்த வளர்ச்சி நாளுக்கு நாள் காணப்படும். அது மாத்திரமில்ல, 3வதா சொல்லும் பொழுது அந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்களிடத்துல காணப்படுற இன்னொரு அடையாளம், அவர்கள் தேவனுடைய வசனங்கள் மீது எப்பொழுதும் ஒரு ஆழ்ந்த தியானம் உள்ளவர்களாக அங்க இருப்பாங்க. அது கூட அது இருக்கணும். சோ இதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் அப்படி நாம சொல்லும் பொழுது நம்ம அது இப்படி இந்த காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குதா இருக்க வேண்டும் அப்படிங்கறத நினைவுபடுத்துவதற்கு தான் நாம இந்த ஒரு சின்ன ஒரு தியானம் சகோதர சகோதரிகளே. சோ ஸ்டடி ஆஃப் தி ஸ்கிரிப்சர்ஸ். சோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் இடத்துல அவருடைய சித்தத்துக்காக தங்களை அர்ப்பணிச்சவங்க அவருடைய சித்தம் என்ன என்பதை எப்படித்தான் புரிஞ்சு கொள்ள முடியும்னா வேத வசனங்களை தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதின் மூலமே. இது இல்லாம வந்துட்டு அர்ப்பணிச்சிருக்கிறேன்னு சொன்னா அது வந்து அர்த்தமே இல்லை. எதுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம், எதுக்கு அர்ப்பணிச்சிருக்கோம், தேவனுடைய திட்டம் தெரியாம அவருடைய திட்டத்துல எந்த வேலையை செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எந்த அளவுக்கு செய்யணும்ங்கிறது எதுவுமே தெரியாம அவர்கிட்ட நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோங்கிறது மாத்திரம் நம்ம சொன்னோம்னா அது எந்த விதத்திலயுமே அது இசைந்து இருக்கவில்லை அந்த கருத்துக்கள். சோ கண்டிப்பா தேவன் இடத்துல அவருக்காக தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறவங்க கண்டிப்பா அவருடைய தெய்வீக திட்டத்தை பற்றி அறிந்து கொண்டு அந்த திட்டத்துக்கு இசைந்து அவருடைய சித்தத்துக்கு இசைந்து தாங்கள் தங்களுடைய பங்கு அந்த அந்த திட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த திட்டம் என்ன அதை அவர்கள் உணர்வது ரொம்ப அவசியம். கண்டிப்பா தங்களை உண்மையாக அர்ப்பணிச்சவங்களுக்கு அந்த திட்டத்தை பற்றின ஆவலே ஒவ்வொரு நாளும் இருக்கும். அது அவங்களை ஒவ்வொரு நாளுமே வேத வசனங்களுக்குள்ள சென்று தியானிக்க தூண்டும். சோ அது கண்டிப்பா அவங்க இடத்துல காணப்படுகிற ஒரு அருமையான ஒரு அடையாளமாக இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் சில சபைகள் பேசும்போது அந்த ஜனங்கள் ரொம்ப நல்ல ஜனங்கள், தேவனிடத்துல ரொம்ப வைராகியமான ஜனங்கள், ஆனா அவங்க வைராகியம் எப்படிப்பட்ட வைராகியம் இல்ல, அறிவு கேற்ற. சோ ஒரு விஷயம் பாராட்டுறார், பாராட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் அங்கேயே ஒரு மிஸ்டேக் இருக்கிறத அவர் பாக்குறார். அவங்களுடைய ஜெலஸ் எக்ஸாம்பிள் அது ஒரு அருமையான ஒரு வைராகியம், தேவனுக்காக அவங்க வச்சிருக்கிற வைராகியம் அப்படி இருக்கணும். அதே சமயம் அந்த வைராகியம் எப்படிப்பட்ட வைராகியமா இல்ல, அறிவுக்கு ஏற்ற வைராகியமா இல்ல. சோ வைராகியம் நமக்கும் ரொம்ப முக்கியம், ஆனா அந்த வைராகியம் அறிவுக்கு ஏற்ற வைராகியமா அங்க இருக்கணும். அது எப்படிப்பட்ட அறிவு அது கூட ரொம்ப முக்கியம். சோ எப்படிப்பட்ட அறிவுனா தோராயமான அறிவு இல்ல, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை பற்றி ஒரு ஹாப்பஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, ஒரு தோராயமா இப்படித்தான் இருக்கும், இந்த டாக்டர் இதுதான் இந்த விஷயம் accurate knowledge. அந்த வைராக்கியம் இருக்கும், அந்த வைராக்கியம் எதை அடிப்படையா கொண்டு செயல்படும்னா தெய்வீக திட்டத்தை பற்றின துல்லியமான அறிவுல அந்த வைராக்கியம் இணையணும். சோ அதுதான் வந்துட்டு சகோதர சகோதரிகளே தேவனுக்கு பிரியமான ஒரு வைராக்கியம். சோ நம்மளுடைய பிரயாசங்களும் கூட பலிகளும் கூட செயல்பாடுகளும் கூட வசனங்களின்படி இருக்கணும்னா வசனங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவசியம். பாருங்க அது கூட எப்படி இருக்கணும்னா அந்த அறக்குறையா இருக்கக்கூடாது, கூடுமான வரைக்கும் துல்லியமாக இருப்பது. முடியாது சில சமயங்கள்ல அறியாமையில குறைவுகள்ல நாம சரியானது என்று தவறை நினைச்சிட்டு இருக்கிற வாய்ப்பு உண்டு. ஆனா என்ன விஷயம், எப்போ தவறு தவறுன்னு நமக்கு வெளிப்படுத்தப்படுதோ அந்த பாயிண்ட்ல நாம அங்க மாற்றிக்கொள்ளணும். நம்முடைய அன்றாட ஜீவியம் கூட நம்ம எடுக்கலாம், பெரிய விஷயங்கள் நினைச்சு பார்க்க வேண்டாம். நம்ம ஒவ்வொரு நாளும் நாம ஏறெடுக்கக்கூடிய கிரியைகள் கூட வசனங்களின்படி சரியான முறையில இருக்குதா அது நம்ம அங்க செக் பண்ணும். நெக்ஸ்ட் அந்த வசனங்களை நாம தெல்ல தெளிவா புரிஞ்சு வச்சுட்டுக்கிறோமா அது கூட நம்ம அங்க தெரிந்து வச்சு கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, அந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு தற்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல வெளிப்படுவதற்கு ஏற்ற காலமாகி வெளியாகி கொண்டிருக்கிற தற்போதைய திட்டங்கள் மேலையும் அவர்கள் அங்க வாஞ்சியாருப்பாங்க. பேசிக் டாக்டரின்ஸ்ல இல்ல, கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அஸ்திபாரமான அடிப்படை உபதேசங்கள்ல மாத்திரம் அந்த தெல்ல தெளிவு அந்த ஆராய்ச்சி அந்த தியானம் இல்ல. இந்த நாட்களில் கூட வெளிப்படுவதற்கு ஏற்ற சமயமாகி வெளிப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய அருமையான திட்டத்தின் ஆழமான அம்சங்கள் மீதும் அவங்களுக்கு அந்த தாகம் இருக்கும். தேவன் அதை அவங்களுக்கு தருகிறார். அவரே ஏற்படுத்தி வச்சிருக்கிற பாத்திரங்களை கொண்டு தேவன் இந்த ஒரு வெளிச்சம் கூட தரும் பொழுது அதை கூட அவர்கள் அங்க செய்ய வேண்டும். சோ இதுவும் கூட நம்முடைய அர்ப்பணிப்பினுடைய ஒரு அருமையான அடையாளமா இருக்கு. கண்டிப்பா இங்க சப்ஜெக்ட்ல பிரதர்ஸ் சின்ன சின்ன அட்வைஸ் கொடுக்கறாங்க. சோ அதனால பைபிள் நீங்க எப்படி படிக்கணும், சப்ஜெக்ட்ஸ் நீங்க எப்படி படிக்கணும், சப்ஜெக்ட்ஸ் ஒரு புக்ல இருந்து படிச்சீங்கன்னா கூட கையில புக்ஸ் கையில பைபிள் இல்லாம படிக்க வேணாம் சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த தெய்வீக ஞானத்துக்கான ஒரு வழி வந்து தேவனுடைய வார்த்தைகள், அப்புறம் அந்த வார்த்தைகளுக்கான விளக்க பகுதிகள். சில சமயங்களில் நமக்கு தவறு என்ன நடக்கும்னா விளக்க பகுதிகளிலேயே நம்ம இருப்போம், உண்மையான சோர்ஸுக்கு நம்ம அங்க போக மாட்டோம். ஸோ அது பர்சனலா நிறைய சமயங்களை நாம் கூட உணர்ந்த ஒரு தவறு அது. ஸோ அது இதெல்லாம் அவங்க செய்யணும், தேவனுடைய அந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள். சில வசனங்கள் இதை குறிச்சு நம்ம வாசிச்சோம்னா கொலோசையர் 1:10 வாசிங்க.
சகலவித நற்கிருமிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு
பாருங்க, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பிலிப்பியர் 1:9.
மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ள தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும்.
சோ உங்கள் அன்பானது அறிவில் பெருக கடவுது. சோ பிரதர் ரசல் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அங்க ஒரு அருமையான வாசகம் சொல்றார், இதே வசனங்களுக்கு இசைந்த ஒரு கருத்து, நோ ஒர்க் இஸ் மோர் நோபிள் அண்ட் என்னோபிளிங் தேன் த ரெவரன்ட் ஸ்டடி ஆஃப் த ரிவீல்டு பர்பசஸ் ஆஃப் காட். வெளியாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய தெய்வீக ரகசியங்களை பயபக்தியோடு ஆராய்ந்து பார்ப்பதை காட்டிலும் ஒரு உன்னதமான வேலை, ஒரு ஒரு கணத்திற்குரிய பிரயாசம் வேறொன்றும் அங்கு இல்லை. சோ இது தெய்வீக திட்டத்தை பற்றி தேவனுடைய தேவனிடத்தில் அர்ப்பணம் செஞ்சிருக்கிற ஜனங்களுக்கு இருக்க வேண்டிய ஆவல், இருக்கக்கூடிய ஆவல், அதுதான் நாம அங்க பார்க்கிறோம். கண்டிப்பா இது நம்முடைய அர்ப்பணிப்பின் ஒரு அருமையான அடையாளம். இந்த லிஸ்ட் பார்க்கும் பொழுது எல்லாமே இருக்கணும் நம்ம இடத்துல. சில சமயங்கள்ல அந்த தவறுகள் கூட நமக்கு அங்க நடக்கும், தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நாள்ல ஏதோ ஒண்ணுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மத்த 3 விஷயங்கள் என்ன பண்ண மாட்டோம், நம்ம அங்க பார்க்க மாட்டோம். அந்த பாயிண்ட் கடைசியா வரலாம், ஆனா கடைசி பாயிண்ட் நம்ம பார்க்கும் பொழுது சர்வீஸ் அண்ட், அதாவது இந்த அர்ப்பணிப்பு செய்திருக்கிறவங்க பாருங்க, அந்த அர்ப்பணிப்புக்கு அர்த்தம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, புனித காரியங்களுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க, நியமிக்கப்பட்டவங்க, அதற்காகவே பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, அந்த ஊழியத்திலேயே முழுவதுமாக நினைச்சிருக்கிறவங்க, அதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டவங்க. அவர்கள் இடத்துல இன்னொரு அடையாளம் என்னன்னா அந்த சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ், தேவனுடைய காரியங்கள் மத்தியில ஊழியம் மற்றும் பலி. சோ 4 பாதை அங்க இருக்கிறது தான் நம்ம அங்க பார்க்கிறோம், ஆனா எல்லாமே அந்த ஒரே இடுக்கமான வாசல்ல இருக்கிற ஒரு விஷயம்தான். சோ இந்த ஊழியம் மற்றும் பலி கூட இருக்கும், அதாவது நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்தின் ஒரு மிகப்பெரிய பகுதி தேவனுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்து பலிகளை ஏறெடுக்க வேண்டிய விஷயத்துல இருக்கும். சோ ஊழியம் பலி நமக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தைகள், சாக்ரிஃபைசஸ் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் நிறைவேற்றுவதற்காக நம்முடைய அன்றாட ஜீவித்துல நாம் ஏறெடுக்கும் தியாகங்கள் அது இருக்கும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நம்முடைய நேரம், நம்முடைய ஞானம், நம்முடைய அந்த ஆரோக்கியம், நம்முடைய செல்வம் செல்வாக்கு, இவைகள் எல்லாம் அங்க விரயமாகும் பிரயோஜனமாகும். சோ இதெல்லாம் பூமியில நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தான், அவருடைய சித்தமே செய்வதற்காக இவைகளை அங்க செலவு செய்யணும். நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு பிரதர் சொல்லும் போது, அதாவது அந்த சாக்ரிஃபைசஸ்ல உங்கள் வீடு எப்பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக திறந்திருக்கட்டும், ஒரு ஃபெலோஷிப்காக சாக்ரிஃபைஸ், அது கூட ஒரு அருமையான பலி. அல்லது வேறு எந்த வீட்டில் எங்க வந்துட்டு அந்த ஃபெலோஷிப் இருந்தாலும் உங்க நேரத்தை எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி செலவு பண்ணி அந்த வீட்டுக்கு நீங்க போய் ஃபெலோஷிப் எடுங்க, சாக்ரிஃபைஸ். ரொம்ப சிம்பிள் பிராக்டிக்கல் விஷயம் பேசுறோம், இதெல்லாம் நம்ம பொதுவா பலியில வராது. பலின்னு வரும்போதே நம்ம இந்த சுவிசேஷத்துக்காக படுற விஷயம்தான் சொல்லுவோம், பட் இதெல்லாம் பாருங்க பிராக்டிக்கல் சாக்ரிஃபைஸ். ஒன்னு உங்கள் வீடு திறந்திருக்கட்டும், வாய்ப்பு இல்லையா, திறந்திருக்கிற வீடுகளுக்கு உங்களுடைய பிரயாசங்களோட நீங்க அங்க போங்க. இது சொல்லும் பொழுது ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ண விரும்புறது, சற்றுமுன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர்ஸ் விஷயம் பத்தி படிச்சுட்டு இருக்கும் போது பிரதர் ரசலுடைய ஒய்ஃப் அவங்க எழுதி நான் ஒரு பாயிண்ட் ரொம்ப அருமையான டச்சிங் பாயிண்ட், அந்த சிஸ்டர் எழுதியிருக்காங்க ஒரு பாயிண்ட், அநேக சகோதரிகள் விருதுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கும், ஃபெலோஷிப்க்கு எந்த ஒரு விஷயத்திலயும் வாய்ப்பு குறைவா இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்ப வந்துட்டு தங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வச்சுட்டு அதுக்கு செட் ஆயிடுவாங்க, ஆனா நாளாக அவங்களுக்கு தேவன் அபரிதமான ஆவிக்குரிய ஞானம், வளர்ச்சி, வாய்ப்புகள், அனுபவம், பலம் எல்லாம் தருவார். அதெல்லாம் அவங்க ருசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவலா வளர்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா இந்த ஒரு விஷயத்துல அவங்க ஆரம்பத்துல என்ன ஸ்டெப்ல இருந்தாங்களோ அதுலயே நிப்பாங்க. அப்படி இருந்தா சிஸ்டர் அவங்க திட்டுறாங்க, அது ரொம்ப ராங், தைரியமா சில முடிவுகள் எடுக்கணும், நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்கள் நம்ம ஃபேஸ் பண்ண போற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு நமக்கு அது ஒரு டானிக். சோ தேவனிடத்துல அதிகமா பெற்றுக்கொண்டோம்னா யார் அதிகமா ரெஸ்பான்சிபிள், அதுதான் முக்கியம். சோ நம்ம அந்த ஒரு பாயிண்ட் வரும். சோ இந்த இந்த கான்சக்ரேஷன் பண்ணினவர்கள் இடத்துல இந்த பலி ஊழியம் அங்க வெளிப்படும் என்று நாங்க பார்க்கிறோம். ஆனா இந்த விஷயத்துல எல்லோருக்கும் ஒரே சூழ்நிலை இருப்பதில்லை, அது நம்ம ஒத்துக்கொள்ளணும் எப்பொழுதுமே. எல்லா சகோதரருக்கும் எல்லா சகோதரிக்கும் ஒரே விதமான வாய்ப்புகள் அங்க இல்ல. ஆனா என்னன்னா தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாருங்கிற அந்த வாய்ப்புகளை ஆவலோடு தேடி கொஞ்சம் கண்டுபிடிச்சு அதை பிரயோஜனப்படுத்துவதற்கான சிந்தை அவங்களுக்குள்ள அங்க வேணும். அப்போஸ்தலர் பவுல் பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ் கேட்டா பட்டணங்கள் பட்டணங்களா போறது, நாடு நாடா போறது, அதிபதிகளுக்கு முன்னாடி இழுத்துட்டு போக போறது, அடி வாங்குறது, சிறையில அடைக்கப்படுறது, கடைசியில ரத்த சாட்சியை மறிக்கிறது அவருடைய பாடுகள் வலிகள். அதே போல் எல்லோருக்கும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் சகோதர சகோதரிகளே, கான்சக்ரேட்டர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்னன்னா அந்த சர்வீஸ் சாக்ரிஃபைஸ்க்காக காத்திருப்பாங்க, தேடுவாங்க, பிரயாசப்படுவாங்க, மரண பரியந்தம் போராடுவாங்க. அந்த ஆட்டிடியூடு இருக்கணும் அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகளின் மத்தியில. இது ஒரு அருமையான அடையாளம். அப்போஸ்தலர் பவுல் இதை குறிச்சு பேசும்போது பிலிப்பியர் 2:17-18 வாசிங்க.
நான்
வார்க்கப்பட்டு போகிறேன் அங்க சொல்றேன். ஐ எம் பீயிங் போர்ட் அவுட் ஃபார் யுவர் சேக், உங்களுக்காக நான் முற்றிலுமே அங்க செலவாயிட்டு இருக்கிறேன். பாருங்க, ஒரு ஒரு பரிசுத்தவான் மற்ற பரிசுத்தவான்களுக்காக அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது அவர் சொல்றாரு, நான் வார்க்கப்பட்டுட்டு போயிட்டு இருக்கேன். இது இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு பர்சனலா எந்தெந்த அளவுக்கு அது ஒப்பிடலாம், இந்த வகையில நம்முடைய மற்றொரு சகோதரனுக்காக மற்றொரு சகோதரிக்காக நம்ம வார்க்கப்படுகிறோம் இந்த ஜீவியத்துல. சோ இந்த பிராக்டிக்கல் லைஃப்ல அந்த பலி அந்த ஊழியம் இந்த அளவுக்கு நம்மை உந்தி சென்று கொண்டிருக்குது, அங்க சிந்திச்சு பாருங்க. சோ இது கூட நம்முடைய அர்ப்பணிப்பின் ஒரு அருமையான ஒரு அடையாளம். சோ இந்த 4 அடையாளங்கள் சகோதர சகோதரிகளே நம்மளுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்துல அங்க கண்டிப்பாக நாளுக்கு நாள் வெளிப்பட வேண்டிய அடையாளம். சோ தேவனுக்கென்றே ஒதுக்கி வைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அந்த ஊழியத்திலேயே இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள், த கான்சக்ரேட்டட், அந்த அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பா தெய்வ பக்திக்கே உரிய அந்த நடத்தைகள் தங்களுடைய வாழ்க்கையில அவங்க வெளிப்படுத்தணும். நடத்தைகள் சொல்லும் போது பெரிய விஷயங்கள் சிந்திக்கிறது காட்டிலும் எல்லா விஷயங்களையும் நம்முடைய சின்ன சின்ன நடவடிக்கைகள் இருந்து நாம் செக் பண்றது நம்ம நல்லது. சோ அந்த தெய்வ பக்திக்குள்ள நடவடிக்கை வெளிப்படும், கிறிஸ்தவ அந்த குணலட்சணங்கள்ல மெருகேற்றப்பட்டு கொண்டிருப்பாங்க, வேதத்தின் மீது தீராத ஒரு வாஞ்சை தியானம் அவங்களுக்கு இருக்கும் தெய்வ திட்டத்தின் மேல. அதோடு மாத்திரம் இல்ல, அவங்க ஒரு ஊழியத்திலையும் வழியிலும் கூட அங்க இணையாக இணைந்திருப்பாங்க. சோ அந்த இணையாக இணைந்திருக்கிற விஷயத்துல நம்ம பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 2 உதாரணம் சொல்றாரு. 1 Corinthians 16:15-16 வாசிங்க. 4 பாயிண்ட்க்கு ஒரு 2 வசனம் பார்க்கலாம்.
சகோதரரே, சேவானுடைய வீட்டார் ஆகாய நாட்டிலும் உள்ள முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே, இப்படிப்பட்டவர்களும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன்.
எஸ், இன்னொரு உதாரணம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:25-26 வசனம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோட கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்துக்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்ட
போதும். சோ இது அந்த பலி ஊழியம் ஏறெடுக்கிற சகோதரர்கள் பத்தி வசனங்கள் பேசப்பட்டிருக்கிற பகுதிகள். சோ இந்த 4 அடையாளங்கள் கண்டிப்பா அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இடத்துல அவங்க எதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்காக தேவன் அவங்களிடத்துல எதிர்பார்க்கிற உயர்ந்த தன்மைகள் இந்த 4. இங்க நாம கோடிட்டு காண்பிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா சகோதர சகோதரிகளே, 4 இருக்கணும். 4 ஒன்னுல கவனம் இருந்துட்டு மூணுல இல்ல, மூணுல இருந்துட்டு ஒன்னுல இல்ல, அப்படி இருக்க. ஏன்னா இப்போ மூணாவது பாயிண்ட் எடுத்தோம்னா ஆழமான வசனங்களின் வசனங்கள் மீதான ஆழமான தியானம் கண்டிப்பா ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவனை அது தெய்வீக குணலட்சணங்களுக்குள்ள வழி நடத்தும். அந்த தெய்வீக குணலட்சணங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில தெய்வீக குணலட்சணத்துக்கே உரிய நடத்தை தென்படும். இவைகள் மூணும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் வந்துட்டு தேவனுடைய ஊழியத்துல உண்மையான ஊழியக்காரனாக தன்னுடைய பலிகள் கூட ஏறெடுத்துட்டு இருப்பார். ரெண்டாவதுக்கு வழி நடத்துவது இல்லாம ஒரு காரியம் செய்யறது அது இல்லை. நம்ம நல்லபடியா வசனங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றோம், கிளாஸஸ்ல இருக்கோம், நான் வருகிறோம் போகிறோம், ஆனா மற்ற விஷயங்கள் இசைந்து போகலாம், நமக்குள்ள தான் அங்க மிஸ்டேக். சோ நம்ம எல்லா விஷயங்களையுமே இசைவாக அங்க கொண்டு போக வேண்டியது ரொம்ப முக்கியம். சோ நாலுமே கண்டிப்பா இருக்கணும், நாலுமே இருக்கும்ங்கிறது தான் நம்ம அங்க சிந்தனையாக முன்பு வைக்கிறோம். சோ அப்போ இதுவே கான்சக்ரேஷன் சகோதர சகோதரிகளே, இதுவே கான்சக்ரேஷன் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் இருந்தாலும் கூட நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த அர்த்தத்துல கான்சக்ரேட் ஆயிருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள்ல அநேகர் கிடையாது. கிறிஸ்தவர்கள் கோடி கோடி ஜனங்கள் இருந்துட்டாலும் இந்த அர்த்தத்துல கான்சன்ட்ரேட் பண்ணவங்க ஒரு சிலர் தான் இந்த பூமியில் அங்க இருக்கிறோம். சோ அது கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு தாட்ஃபுல் கான்சன்ட்ரேஷன், அதாவது கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு பிரயாசங்கள் ஏறெடுக்கிறவங்க இருக்கிறாங்க, ஓரளவுக்கு பரிசுத்தமாக்குதல் முயற்சி செய்யறவங்க இருக்கிறாங்களோ ஒழியா, ஆனா இந்த அளவுக்கு அந்த கான்சன்ட்ரேஷனை உணர்ந்து தங்களை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிச்சவங்கள் அங்க கிடையாது. சோ அந்த வாய்ப்புல நாம இங்க வந்திருக்கிறது பெரிய ஒரு கிருபை. சோ இப்போ இவர்கள் மேலும் நினைக்க வேண்டிய விஷயங்கள் அந்த லூக்கா 14 அதிகாரத்துல 26 இருந்து வாசிச்சோம்னா நமக்கு தெரியும்.
அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருத்தை ருசிப்பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் என்று சொன்னார். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவரிடம் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரிகாசம் பண்ணாத படிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று
ஸ்பரிச்சியமான வசன பகுதிகள் தான். இது நம்ம ஊமைகள் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தர் இயேசு ஒருத்தருடைய வீட்டுக்கு போறார், பரிசேயர் வேதபாரர் வீட்டுக்கு. அங்க ஒரு நோயாளி அவரு குணப்படுத்துறார். அப்புறம் ஒரு விருந்து பத்தி ஒரு ஊமை அங்க பேசுற ஒரு மனுஷன் ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணினார். ஆயத்தம் பண்ணிட்டு எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தார், ஆனா யாருமே அங்க வரல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க, நான் வீடு வாங்கிருக்கேன், நான் இருந்து வாங்கியிருக்கேன், நான் திருமணம் செஞ்சிருக்கிறேன். சோ அப்ப அவர் என்ன சொல்றாரு, பரவாயில்ல அழைக்கப்பட்டவங்க அதுக்கு தகுதி இல்லை, ஆனா நீ என்ன பண்ண போய் என் வீடு நிரம்புற அளவு ஜனங்களை நீங்க கூட்டிட்டு வாங்க. சோ அந்த கிரேட் இன்விடேஷன் அது நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அது அந்த அந்த அழைப்பு தான் நம்ம அங்க பெற்றுக்கொண்டு நம்ம அங்க உள்ள வந்து அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அந்த கான்சன்ட்ரேட்டட் வாய்ப்பு நமக்கு தேவன் அங்க தந்திருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா நெக்ஸ்ட் பின்னாடி அவங்க சொல்லும் போது இந்த வார்த்தைகள்லாம் பேசிட்டு அவருக்கு பின்னாடி அநேக ஜனங்கள் போறாங்க. இந்த இந்த ஊமை பேசினதுக்கு அப்புறம் இந்த ஊமையில அவங்க ஜனங்கள் கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறாங்க, விருந்து வச்சுட்டு கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் ஒரு ஒரு காரணம் சொல்லிட்டு போறாங்க, பரவாயில்ல இந்த விருந்து அப்ப வேற யாருக்கோ இருக்கும் போல் தெரியுது, அழைக்கப்பட்டவங்க யாரும் இல்ல சாப்பிட போறது, மற்றவங்களை எல்லாம் கூட்டுவான் வீடை நிரப்புறது. அந்த ஊமை சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு கத்திர இயேசு பின்பற்றி எல்லாம் போறாங்க. பின்னாடி வசனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் திரும்பி இந்த வசனம் சொல்றாங்க, இப்ப மாத்திரம் என்ன எல்லாரும் பின்னாடி வந்தா என் பின்னாடி வருது அவ்வளவு சாதாரண விஷயம், என் பின்னாடி வரணும்னா லிஸ்ட் இருக்கு, நான் லிஸ்ட் சொல்றதான் 26 நாங்க பேசுறோம். கான்சக்ரேஷனுடைய அந்த நிபந்தனைகள் சோ இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு இங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். அதனால அது மாத்திரம் இல்ல, வசனம் நம்ம படிச்சோம்னா நன்மை செய்வதில் நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் நம்ம அங்க இருப்போம். ஏன்னா சோர்ந்து போகாமல் நற்கரைகள் செய்து அழிவை கனத்தையும் அழியாமையும் மகிமையும் தேடுறவங்களுக்கு அங்க நித்திய ஜீவன். அது மாத்திரம் இல்ல, தேவன் அழைச்சிருக்கிற நோக்கமே நீங்கள் பரிசுத்தமாக்க பாட வேண்டும். சோ இந்த மாதிரி வசனங்கள் நமக்கு இந்த நாட்கள்ல நம் சிந்தையை பரிசுத்தப்படுத்துவதற்கு பிரயோஜனமானவைகள். சோ இந்த சிந்தனையோடு நாம் இந்த வகுப்பை நாம் அங்க முடிவு செய்வோம் சகோதர சகோதரிகள். சோ கண்டிப்பா கர்த்தர் இயேசுனுடைய அந்த அருமையான ஜீவித்தை தியானம் செய்கிற இந்த நாட்கள்ல அதே ஒரு அடிச்சூடுகளை எடுக்கிறதுக்காக நம்மை அர்ப்பணிச்சிருக்கிறோம் என்கிற ரீதியில நம்முடைய அர்ப்பணிப்பு குறிச்சு நாம் சிந்திப்பது நமக்கு ரொம்ப முக்கியம். சோ நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம் என்பது உண்மைனா அது இந்த ஆங்கிள் தான் அது வெளிப்படணும். சோ இந்த சிந்தைகள் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பாத்திரத்துல பானம் பண்ண நம்மை தகுதிப்படுத்த நம்ம ஜபங்களை நாம் ஒவ்வொருவருக்காக ஜபங்களை ஏறெடுப்போம். தேவன் தாமே பொறுமையோடு கேட்டு நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, இதனால நம்ம கேட்டிருக்கிற இந்த ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தைகள் நம்ம இதுவரைக்கும் அர்ப்பணித்திருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கறதுக்கு தேவன் கொடுத்துக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு. சோ இன்னைக்கு இந்த ஒரு கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்முடைய இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு காலமாக நாம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம், இந்த ஒரு ஓட்டத்துல இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு வாழ்க்கை இது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கறத சீர்தூக்கி பார்க்கறதுக்கு தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் வாய்ப்பு தான் நம்ம வந்து பார்க்கணும். சோ இந்த ஒரு பகுதியில அந்த நான்கு விஷயங்கள் சகோதரர் மூலமா தேவன் கொடுத்துருக்கிறார். ஆனா அதுல முதல் அந்த ஒரு லிஸ்ட்ல வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். ஏன்னா தேவ பக்திக்கேற்ற ஒரு நன்னடத்தை ஒரு நடக்கை அதுதான் முதல்ல அங்க கொடுக்கிறார். சோ ரொம்ப விசேஷமா நம்ம இதை கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா மீதி மூணு விஷயங்கள் நம்ம எவ்வளவு பண்ணிட்டாலும் அதுல எந்த ஒரு நன்மையும் கூட கண்டிப்பா தேவன் கிட்ட இருந்து நம்ம வாங்கவே முடியாது. சோ அந்த நன்னடத்தைக்குரிய மிக மிக முக்கியமான விஷயம் அது எங்க இருந்தாலும் சரி, அது நம்ம இங்க உட்கார இடமா இருந்தாலும் சரி, உலகத்துல நம்ம பிரவேசிக்கிற எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, நம்ம வீடு நம்ம சுத்தி இருக்கிற இடம் எங்க வேணா நம்ம வந்து பார்க்கலாம். சோ அந்த தேவ பக்தி கேற்ற அந்த நன்னடத்தை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அது நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு முக்கியமான ட்ரேட்மார்க் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸோ அதுக்கு பிற்பாடு தான் மீதி அத்தனை விஷயங்கள் நம்ம எது செய்துட்டாலும் அது தேவன் அங்கே நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு சிந்தையில நாம் அதை சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய எவ்வளோ காலத்தினுடைய அந்த அர்ப்பணிப்புப்பட்ட வாழ்க்கையை அது எப்படி இருக்கு நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கலாம். சோ அது நம்ம இதை சிந்தைக்குரிய ஒரு பாடம் அது. சோ கேட்கறதுக்கிட்டே விட வேண்டாம், போயிட்டு நம்ம சிந்தை செய்வோம். கண்டிப்பாக அந்த ஒரு சிந்தையில நம்ம பரிசுத்தப்படுவோம். தேவன் அதுக்கு நம்ம கிருபை செய்வார். சோ ஒரு இறைவன் கீதங்கள் என்னாலுடைய இறைவன் கீதங்கள் சகோதரர் பால்திரிப் அவர்கள் வாசிக்க நாம் இந்த ஒரு விபத்தோடு நிறைவு செய்கிறோம். இறுதியாக சகோதரர் பாஸ்கர் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நிறுத்துவார்.
நாளுக்குரிய இறைவன் கீதங்கள் 1 பேதுரு 1:12 இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது இருந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருக்க எப்பொழுதும் நினைவில் கொண்டிருக்க வேண்டியது வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனித்து அவைகளின்படியே சொல்லாதவர்களுக்கு விடியற்கால வெளிச்சம் இராது. வேதத்தின்படியே சாட்சி பகர்வது மட்டுமல்லாமல் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்து யாரில் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் அவர் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் வாக்கு மாறாதவர் என்றெல்லாம் உணர்ந்திருக்கிறபடியே தேவன் நல்லவர் என்று ருசி பார்த்தவர்களாய் அவரில் அவருடைய வாக்குத்தத்தில் நிலைத்திருப்பதை அவருடைய ஆவிக்குள் எளிமையும் அடக்கமும் சாந்தமும் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். யோகங்களுக்கு அடுத்த தெய்வீக திட்டப்படி ஆச்சரியமான அவருடைய கிருபைகளை நமது நடவடிக்கைகளால் நிறைவாக்கி காண்பிக்க வேண்டும். தேவ திட்டம் நிறைவேறுதலை காண்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு படியிலும் தெய்வ சித்தம் படிப்படியாக நிறைவேற ஏற்ற வேளையில் நாமும் நமது பங்குக்குரிய பணியை ஆற்றுவது மிக மிக அவசியம். அதுவே தற்கால சத்தியத்தில் அறிந்து கொண்ட சத்தியத்தில் நிலை நிற்பது. அதுவே மிகுந்த சமாதான சந்தோஷத்தை நாம் பெறுவதோடு உலகம் தரக்கூடாத அதை எவரும் எடுத்துக்கொள்ள போட முடியாத ஆசீர்வாதமான சமாதான சந்தோஷம் உலக மக்களுக்கும் வழங்கப்படுவதற்கு நாம் நமது பங்கை நிறைவேற்றுவோம்.
மிகுந்த ஐஸ்வர்யமும் அன்பும் தயவும் நெளி சாந்தம் நிறைந்து வானாதி வானங்கள் விட்டிருந்து பூமியின் முனமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தமும் போஷித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் தெய்வீ தந்தையே, தகப்பனே, உடைய அளவற்ற இறக்கத்தினாலும் கிருவினாலும் இம்மட்டுமாக நீர் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் காப்பாற்றி இந்த நாளிலையும் கூட கத்தாவே, இந்த சகோதர சகோதரர்களை நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதான கிருவி கொடுத்த மட்டுமில்லாத தெய்வத்தின் தந்தையே, தகப்பனே, இந்த உலகத்தாருக்கு கிடைக்காத இந்த மேலான சத்தியமானது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதை நாங்கள் நினைக்கும் பொழுது தகப்பனே, நாங்கள் எண்ணத்தை கைமாறாக முடிச்சுத்துவோம். முன்றும் முன்றும் உடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடி தகப்பனே, எங்கள் அச்சராய இயேசு கிறிஸ்துவின் சாயல் குறிப்பாக மாறேன். தகப்பனே, இந்த உலகத்திலே எங்களுக்கு வேண்டிய பரிசுத்தாய் நீதாமே தந்திரத்தில் கேட்கப்படுகிறோம். தகப்பனே, நாங்கள் பாவிலும் பாவி பிரதான பாவிலாக இருக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுகள், அக்கிரமங்கள் அணியாக எங்கள் துணிகாரணமாக பாவங்கள் அனைத்தும் நீதாமே இருந்திருக்கிறேன். தகப்பனே, இவர்கள் தகுதியை நீர் எங்களை தட்டி தீரானால் நாங்கள் எப்பொழுது மண்ணுக்கு போனால் புதுக்கிளியும் சாம்பல் சாம்பலாக போயிருக்கோம். தகப்பனே, இருப்பினும் நீதாமே எங்கள் மேல் இறக்கும் கிருவை அன்பு வைத்து எங்களுடைய பாவங்களை நீதாமே உங்களுடைய திருக்குமாரனுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தப்படுத்தி எங்களை மொட்டாய் தண்டித்து உம்மாண்டை சேர்த்துக் கொள்ள வேண்டிய கேட்டுக்கொள்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்கின்ற நாங்கள் சாத்தானுடைய நைய வந்தியத்திலும் அவன் இருக்கின்ற தந்திரமான முறையில் நாங்கள் உணர்ந்து வகையில் நீதாமே பாதுகாத்துக் கொள்ளும். தகப்பனே, நாங்கள் உலகத்தையும் இந்த மாம்சத்தையும் நாங்கள் அழிக்கவும் உலகத்தை எதிர்க்கவும் சாத்தானை ஜெயிக்கின்றதான கிருவி தந்திரம் தகப்பனே, இங்கே வந்திருக்கிறவங்க பிள்ளைகளவர்களுக்காக நீங்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பது நீதாமே இருந்திருக்கிறீர். ஏற்ற வகையில் ஏற்ற காலத்தை சம்பூர்ணமாய் கொடுத்து விட நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே, சத்தியத்திலும் நீதியின் வகை நடக்க எங்களுக்கு வேண்டிய பரிசுத்தாய் நீதாமே அதை எதுவுமே கொடுத்து எங்களை பலப்படுத்த வேண்டும் சித்திரை கேட்டுக்கொள்கிறோம். தகப்பனே, நாங்கள் எதை செய்தாலும் எதை பேசினாலும் எதை சிந்தித்தாலும் தகப்பனே, உங்களை நாம் மகிமைக்கின்றும் உங்களுக்கு போன நாம் மகிமைக்கின்றும் நாங்கள் செய்யக்கூடிய சிந்திக்கக்கூடிய அந்த செயலாக இருக்கக்கூடிய இருக்க நீதாமே தெரிவு செய்த வேண்டும் சித்திரை கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே தகப்பனே, நீதாமே எங்களை ஒரு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கருவியை பயன்படுத்தி தகப்பனே, நீர் எவ்விதமாய் நீர் எங்களை வணங்குகிறீரோ அது அதற்கு ஏற்றாற் போல நாங்கள் அணைந்து கொள்ள நீதாமே கிருவி செய்தோம். தகப்பனே, மீண்டும் தகப்பனே, நாங்கள் சத்தியத்திலும் நீதியிலும் பாதையில் நடக்க எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவி நீதாமே தந்திரமும் சொத்தனை கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே தகப்பனே, நீ வரக்கூடிய நாட்களிலே தகப்பனே, நாங்கள் ரச்சரா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே தகப்பனே, அந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் அதற்கு பாத்திருவான்களாக நாங்கள் இருக்கவும் தகப்பனே, சீசனத்தில் சொன்னது போல தகப்பனே, எல்லாம் உங்களால் கூடும் என்று சொன்னது போல தகப்பனே, நான் கடைசி காலத்தில் வாழ்கின்ற நாங்கள் ரச்சரா இயேசு கிறிஸ்துவை அடிச்சு விட்டு நாங்கள் பின்பற்றி தகப்பனே, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்தை நாங்கள் உடையத்துக்கான கிருவி தந்தர்கள். அப்போ சொன்னது போல தகப்பனே, ஒன்று செய்கிறேன் அதையே நான் நாடுகிறேன் என்று சொன்னது போல தகப்பனே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாங்கள் லக்கி நோக்கி ஆசையை நாங்கள் உடல் நீதாமே கிருவி செய்தர்களும். இப்படியா தகப்பனே, நீயே பிறகு நாங்கள் சிறிது தக்கதான கிருவி தந்தர்களும். இப்படியா தகப்பனே, உலகம் எங்கள உங்களுடைய பிள்ளைகளுக்கு அணுகிறோம். அவளுக்கு நல்ல ஞான தீம்புத்தியும் அறிவித்தந்து அவளுக்கு வேண்டிய எல்லா குணம் பொத்தாசை நீதான பட்டணம் கொடுத்து அவர்களை ஆசிரியத்தரும். இப்படியா தகப்பனே, நாங்கள் கேட்டதும் கேட்காமல் விட்டு விட்டதுமான சகல நாங்கள் நீங்களையும் நீதாமே பரத்தந்து கொடுத்து எங்களை ஆசீர்வித்து உணர்த்த வேண்டுமாய். எங்கள் கண்மலையும் மீட்பதும் ரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கிறோம். ஜீவன மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.